بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد تربية பாடத்திலே மூன்றாவது பாடமாக التلخيصات لجل أحكام الزكاة என்ற புத்தகத்தை மையமாக கொண்டு நாங்கள் ஜகாத்துடைய பாடங்களை படித்து வருகிறோம். சென்ற வகுப்பிலே நாங்கள் ஜகாத் சம்பந்தமான சில அறிமுகங்களை படிச்சிருந்தோம். இந்த வகுப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது இஸ்லாம் என்னென்ன பொருட்களிலே ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறது என்பது பற்றிய சில அறிமுகங்களை உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி கருதுகிறேன். ஜகாத்து கடமையாக்கக்கூடிய பொருட்களை இஸ்லாம் நான்காக வரையறுத்திருப்பதை பார்க்கலாம். நான்கு வகைகளாக வரையறுத்திருக்கிறதை பார்க்கலாம். முதலாவது கால்நடைகளாக பார்க்கப்படக்கூடிய, அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு போன்ற இந்த கால்நடைகள். இரண்டாவதாக பழங்கள் மற்றும் அதாவது தானியங்கள், சேமிக்க முடியுமான, எல்லோராலும் இலகுவாக சேமிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது அளக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பழங்கள், தானியங்கள், இவற்றுக்கு இஸ்லாம் ஜகாத் கடமையாக்கியிருக்கிறது. மூன்றாவதாக தங்கம், வெள்ளி அல்லது அதற்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள், இதுவும் அந்த ஜகாத் கடமையாகக்கூடிய மூன்றாவது வகையிலே அடங்குகிறது. நான்காவதாக உருது திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபார பொருட்கள். இந்த நான்கும் தான் ஜகாத்து கடமையாக்கக்கூடிய நான்கு பொருட்களாகும். அதாவது கால்நடைகள், ஒட்டகம், ஆடு, மாடு போன்ற கால்நடைகள், அதே போல சேமிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும், அளவையிட முடியுமானதாக இருக்கக்கூடிய, சேமிக்க முடியுமானதாக இருக்கணும்னு சொன்னா எல்லோராலும் இலகுவாக சேமிக்க, ஒரு சாதாரண மனிதனாலும் சேமிக்கக்கூடிய அமைப்பிலே, சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தானிய வகைகள். மூன்றாவதாக தங்கம், வெள்ளி. இன்றைய உலகிலே தங்கம் வெள்ளிக்கு மாற்றீடாகத்தான் நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. தங்க நாணய, அதாவது தீனார் திர்ஹம் என்ற இந்த அடிப்படைகளை தாண்டி இன்றைய அதாவது உலக இருப்பிலே நாங்கள் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அதுக்கு பிரதானமான ஒரு பெருமதியாக பார்க்கப்படக்கூடியது நாணயங்கள். இந்த நாணயங்களும் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகையில் அடங்குகின்றன. அடுத்ததாக உருது திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபார பொருட்கள், இவ்வளவு தான் ஜகாத்து கடமையாக்கக்கூடிய பிரதான நான்கு வகைகளாகும். இப்போ நாங்கள் நேரத்தோடு சொன்னது உங்களுக்கு இந்த ஜகாத்து கடமையாக்கக்கூடிய நான்கு பொருட்களையும் பற்றி அடிப்படையில் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய வகைகள் நேரத்தோடு உங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது என்னன்னு சொன்னா, இந்த ஜகாத்து கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு வகைகளும் எந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமான, அது இந்த நான்கு பொருட்களுக்குமான ஆதாரங்களை பார்க்க போகின்றோம். முதலாவதாக மிருகங்கள், அதாவது ஒட்டகம், ஆடு, மாடு போன்ற இந்த மிருகங்களுக்கான ஜகாத்து எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சொன்னா முஸ்னத் அகமதிலே, அதே போல சுனன் அபி தாவூத் போன்ற, சஹீஹ் புகாரி போன்ற எல்லா கிரந்தங்களிலேயும் இடம்பெறக்கூடிய ஒரு செய்திதான். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணித்தார்கள் என்று வரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். இதிலே தான் இந்த மிருகங்களுக்கான ஜக்காத்து ஒட்டகமாக இருந்தா அந்த ஒட்டகம் எத்தனை, அதனுடைய அளவுகள் என்ன, பின்னாடி நாங்கள் அந்த அளவுகளை பார்ப்போம். ஆடு அதுக்குரிய அளவு என்ன, மாடு அதுக்குரிய அளவு என்ன போன்ற முழு விபரங்களும் அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அகமதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஏனைய புகாரியிலேயும் இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் துண்டு துண்டாக முகத்தாக கொண்டு வந்திருக்கிறார்கள் பல இடங்களிலே. அடுத்ததாக தானியங்கள், பழங்களுக்கான ஜகாத்து, அது எப்படி நாங்கள் அறவிடுறோம், அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, சூரத்துல் பக்கராவிலே வந்திருக்கக்கூடிய சூரத்தில் பக்ராவிலே வந்திருக்க, அதாவது சூரத்தில் பக்ராவிலே 267வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வமிம்மா அஹ்ரஜ்னா லகும் மினல் அர்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அதே போன்று வமிம்ம அகரஜினாலக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தியவற்றை அந்த பொருட்களிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற இந்த வசனம் பொதுவாக சொல்கிறது. பூமியிலிருந்து வெளியாக கூடிய அது தானியங்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே பொதுவாக உள்ளடக்கியதாக இந்த குர்ஆன் வசனம் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக சஹி முஸ்லிமிலே 981 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீமா சக்கத்தில் அன்ஹாரு வல் கைமு அல் உஷூர் வஃபீமா சுகிய பிஸ்ஸானியா நிஸ்ஃபுல் உஷூர் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி. அதாவது நதிகள் மூலமாகவும் மழை மூலமாகவும் நீர் பாய்ச்சப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய தானியங்கள் பயிர்களுக்கான ஜக்காத்து பங்கு 10%. அதே போல கிணற்றின் மூலமாக, அதாவது ஆற்று நீர் இல்லாம மழை நீர் இல்லாம கிணற்றின் மூலமாக மனித உழைப்பினால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிர்களிலிருந்து பெறக்கூடிய ஜகாத்து வீதம் 5% என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த தானியங்கள் பல வகைகளுக்கான ஜகாத்து எவ்வாறு அறவிடப்பட வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இந்த செய்திகளை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக சுனன் அபி தாவூதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாபிபுனு உசைத் என்ற நபி தொழர் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திராட்சை பழத்துக்கான ஜக்காத்தை அறவிடுவதற்காக வேண்டி அதை, அதாவது மரத்திலிருந்து பார்த்து அளவிடக்கூடிய, பார்ப்பதின் மூலமாக தனது பார்வையின் மூலமாக அந்த அனுபவத்தினால இதுல இத்தனை வசக்குத்தான் இருக்கும் என்று சில அளவிடக்கூடிய நபர்களை அனுப்பி இந்த ஜக்காத்து சேமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்ற செய்தி சுனன் அபீதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஜக்காத்து தானியங்கள்ல பல வகைகள்ல அதாவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக ஜக்காத்து தஹப், இது தங்கத்துக்கான ஜக்காத்து தஹபி வல் ஃபில்லா, அதாவது தங்கம் வெள்ளிக்கான ஜக்காத்து, அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம்னு சொன்னா, சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஃபஇதா கானத் லக மியத்தா திர்ஹம், உன்னிடம் 200 திர்ஹங்கள் இருக்கும் என்று சொன்னா, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும் என்று சொன்னா, அதுல நீ 5 திர்ஹங்களை ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அதே போல தங்கமாக இருக்கும் சொன்னும் 20 தீனார்கள் இருக்கும் என்று சொன்னா, அதுல ஒரு வருஷம் உனக்கு பூரணமாக சொன்னா அதுக்குரிய அந்த ஜக்காத்தை அதுல நிஸ்ஃபு தீனார் 5, அதுல அரை தீனார்களை, பின்னால் அந்த அளவுகளை இன்றைய நவீன நமது அதாவது பாவனையில என்னென்ன அளவுகள் வரும் என்பதை நான் சொல்கிறேன். இது அந்த ஆதாரத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப இந்த செய்தியிலையும் இது சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, இதுல தங்கம் வெள்ளிக்கான ஜக்காத்து கடமையாகிறது என்பதை இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது அல்லாம சஹீல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்திதான், வல்லதீன யக்னிசுன தஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை பத்தி ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்ட நேரம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, மன் கனஸஹா ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹா ஃபவைலுல், யாரு இந்த தங்கம் வெள்ளிய சேமிச்சு அதுக்கான ஜக்காத்தை நிறைவேற்றாம இருக்கிறாரோ அவருக்கு கேடு, நரகம் இருக்கிறது என்பது சம்பந்தமா என்று சொல்லி அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நரகவாதி, அவருக்கு தண்டனை கிடைக்கிறது என்ற இந்த செய்தியை விளங்கப்படுத்துகிறார்கள். இது போன்ற செய்திகளும் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய இந்த வல்லதீன யக்னிசுன தஹப வல் ஃபில்லா என்ற அந்த வசனங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளிக்கான ஜக்காத்து அதுக்குரிய நிசாபை அடைகின்ற பட்சத்திலே வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த மேலே சொன்ன விஷயங்களுக்கான ஆதாரம். அதாவது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது இந்த கால்நடைகளுக்கான ஜக்காத்துக்கான, அது எப்படி நம்ம அந்த எப்படி கால்நடைகள்ல ஜக்காத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை பார்த்தோம். அதே போல அதாவது தானியங்கள் மற்றும் பல வகைகளுக்கான ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தங்கம் வெள்ளிக்கான ஆதாரத்தை நாங்கள் பார்த்தோம். அதுல 4வது வகைதான் உருது திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபார பொருட்கள்ல இருந்து எப்படி வியாபார பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாகிறது என்பது பற்றிய செய்தியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஜகாத் என்ற பகுதி இந்த நடைமுறை ரீதியான வியாபார அல்லது எங்களுடைய புழக்கத்தில் நிறைய விஷயங்கள் இதுல டீப்பாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. எங்களுடைய இந்த ஷெட்யூல்ல நீங்க பார்க்கலாம், கடைசி வாரம் 8வது வாரம் இன்றைய நடைமுறை ரீதியாக ஜக்காத் சம்பந்தமான, அதாவது நவாசில் ஜக்காத்தின் நவாசில் நவாசில் ஜக்காத் என்று சொல்லலாம், இந்த ஜக்காத் சம்பந்தமான நடைமுறை ரீதியான நவீன கால சில பிரச்சனைகள் சம்பந்தமாக தனியான ஒரு அமர்வு இருக்கிறது. அதுல நாங்க என்ன செய்வோம், இன்றைய நடைமுறை உலகிலே ஜக்காத் சம்பந்தமான இதுக்கு ஜக்காத் கடமையாகுமா, இது எப்படி நம்ம அளக்கிறது என்பது பற்றிய முழு விவரங்களை நாங்கள் அந்த வகுப்பில் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். இது நாங்க இப்ப பாக்கிறது, முதல்ல அந்த நடைமுறை ரீதியான பிரச்சனைகள்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஜக்காத்தை பத்தி ஒரு அடிப்படை நம்ம கிட்ட இருக்கணும், ஒரு ஹுலாசா ஒன்று இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், இன்னென்ன விஷயங்கள்ல தான் இஸ்லாம் நமக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது, இப்படித்தான் நம்ம அளவிடன்றத அடிப்படையான அறிவு நமக்கு கிடைச்சிருக்கும்னு சொன்னா, அதே நமக்கு பல விஷயங்கள்ல நம்ம தீர்வு எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு அறிவாக ஒரு தளமாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் உங்களுக்கு அடிப்படைகள் இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த வியாபார பொருட்களுக்கு எப்படி ஜக்காத்து, அதுக்கு என்ன ஆதாரம் என்ற இதெல்லாம் கருத்து முரண்பாடான சில விஷயங்கள், வியாபார பொருட்கள் ஜக்காத் இருக்குதா இல்லையா என்ற இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது. ஆனா வியாபார பொருட்கள் ஜக்காத் இருக்கிறது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அதுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே நம்ம நேரத்தோட பார்த்த 267வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாதி மா கஸப்தும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சம்பாதித்தவற்றின் நல்லவற்றிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள் என்ற அந்த வசனமும், அதே போல ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துதாஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே அவர்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்க சதக்காவாக எடுங்க, அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற இந்த வசனமும், அதே போல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பிய சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மக்கள் அந்த யமன் மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, அலிம்ஹும் அன்னல்லாஹ் அஃதரத அலைஹிம் சதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய அதாவது சொத்துக்கள்ல இருந்து அல்லாஹு தஆலா சதகாவாக, இந்த இடத்துல சதகா என்று சொல்வது ஜகாத்தை குறிக்கிறது, துஹது மின் அக்னியாஹிம் ஃபதுரது அலா ஃபுகராஹிம், பணக்காரர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படக்கூடிய, ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சொத்து அவர்கள் அந்த ஒரு கடமை அவர்களுக்கு அவருடைய சொத்துக்கள்ல விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை சொல்லுங்க என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள் என்ற இந்த அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இந்த பார்த்த இரண்டு மேலே நான் சொன்ன இரண்டு குர்ஆன் வசனங்கள், அடுத்ததாக இந்த ஹதீஸ், இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நம்ம என்ன விளங்கலாம்னு சொன்னா, இந்த ஜக்காத்து அதாவது வியாபாரத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுக்கும் ஜக்காத்து உண்டு என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு அறிமுகம், இந்த ஜக்காத்து என்னென்ன, அது கடமையாக்கூடிய பொருட்கள் என்ன என்பது, அதுக்கு என்ன ஆதாரம் என்பதை தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இந்த ஜக்காத்து சம்பந்தமான இந்த வருடம் பூர்த்தி ஆகிறது, அடுத்தது நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவைகள், தங்கத்துக்கான அளவு என்ன, வெள்ளிக்கான அளவு என்ன என்பதை இந்த நடைமுறை ரீதியாக இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நபி அவர்களுடைய காலத்திலிருந்த அளவைகள் இன்றைக்கு இல்லை. அப்ப அந்த அளவைகளுக்கு பொருத்தமான அமைப்பில் இன்றைக்கு நடைமுறை உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவைகள் எப்படி பொருத்தமாகும் என்ற அடிப்படையில் நடைமுறை ரீதியாக இந்த ஜக்காத்தை நம்ம எப்படி வழங்கலாம் என்ற சில விஷயங்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதுல முதலாவதாக தங்கம் வெள்ளி நாணயங்கள், அதுக்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள், அதே போல இந்த கால்நடைகள், வியாபார பொருட்கள், இது எல்லாவற்றுக்குமே வருட பூர்த்தியில் தான் ஜக்காத்து அறவிடப்படும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. ஒரு வருஷம் பூர்த்தியான பின்னர் தான் இந்த வகைகளில் நாங்கள் ஜக்காத்து என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு ஆதாரமாக அலி ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லைஸ ஃபில் மாலி ஜக்காத்தின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், ஒரு பொருள்ல பொருளாதாரத்தில் ஒரு சொத்தில் நம்ம ஜக்காத் எடுப்பதாக இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை அலி ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே இது வந்து ஒரு வருஷம் என்னென்ன விஷயத்தில் வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஜக்காத்து நக்குதே தங்கம் வெள்ளி அது போன்ற நாணயங்கள், இதுலையும் அன்னாம் என்று சொல்லக்கூடிய ஒட்டக மாடு இந்த மிருகங்கள் கால்நடைகள், உருது திஜாரா இந்த நாலு இதுலையும் என்ன செஞ்சிருக்க வேண்டும், வருஷ பூர்த்தியின் போதுதான் ஜகாத்து அவங்களுக்கு கடமையாகிறது, அவங்களுடைய ஜகாத்து நிறைவேற்றப்படும் என்பதை நாங்கள் இந்த நாலு விஷயங்கள்ல தான் உள்ளடக்கலாம் என்பதை நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டும். இப்ப நிசாபு அளவை, ஜக்காத்துக்கான அளவை எப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறது, எப்படி நாங்க ஒரு பொருள்ல ஜக்காத்து எடுத்து கொடுக்கிறதா இருந்தா அதுக்கான ஒரு அளவை இஸ்லாம் சொல்கிறதே அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பாப்போம்னு சொன்னா, தங்கம், தங்கத்துக்கான அளவு வந்து 85 கிராம். இன்றைய எங்கட பாவனையில 85 கிராம், அதாவது 1.5 பவுன் என்று சொல்வார்கள். 85 கிராம் தங்கத்துக்கான ஒருத்தர் பாவிக்கக்கூடிய, அவர் பாவிக்கக்கூடியதோ அல்லது எதுக்கு வச்சிருக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரிதான். இதுல நான் அடிக்கடி சொல்றேன், நாங்க பேசக்கூடிய இந்த இதுல வந்து சமகால அறிஞர்களிலும் பழைய அறிஞர்களையும் நிறைய கருத்து முரண்பாடான விஷயங்கள் இருக்கிறது. ஆனா நாங்க இதுல ஏகோபித்த எல்லா அறிஞர்களும் உடன்படக்கூடிய பொருத்தமான விஷயங்களை தான் தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்க மனசுல பதிய வைக்கணும். அளவைகள்ல முரண்பாடுகள் கிடையாது, இதுல இதுல ஜக்காத் இருக்குதா என்பதுல சில முரண்பாடுகள் காணப்படுகிறது. அது ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க மனசுல போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல என்ன விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது என்ற ஒரு அறிவு உங்களுக்கு இருந்தா போதும். அதெல்லாம் இந்த நாங்க நேரத்துறை சொன்ன அடிப்படைகளை தான் நீங்க மனசுல பதிய வச்சுக்கொள்ள வேண்டும். அப்ப தங்கத்துக்கு என்ன அளவுன்னு சொன்னா 85 கிராம். ஒருத்தர் தங்கம் இருக்கிறது, ஆபரணமாகவோ அல்லது தங்கமாகவோ வச்சிருக்கிறான்னு சொன்னா அது பாவிச்சதோ பாவிக்காததோ அழகுக்கு எடுத்ததோ எப்படியோ தங்கம் ஒருத்தர் இருக்குதுன்னு சொன்னா அது 1.5 பவுன அடைஞ்சிட்டு 85 கிராம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து பார்த்தா 85 கிராம் அளவு அவர் தங்கம் வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு 100க்கு 2.5 வீரம் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போல வெள்ளிக்கான அளவு 595 கிராம். தங்கத்துக்கு 85 கிராம், வெள்ளியுடைய அளவு 595 கிராம். இது தங்கம் வெள்ளிக்கான நிசாபு. ஒருத்தர் தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, 85 கிராம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. வெள்ளி இருக்கிறது 595 கிராம், அது அடைஞ்சிட்டுன்னு சொன்னா அதுக்கு வந்து ஜக்காத்து கடமையாகிறது என்பதை மனசுல பதிய வைக்க வேண்டும். அதே போல நிசாபு சுரு வசிமார், அதாவது பழங்கள் தானியங்களுக்கான ஜக்காத்துடைய அளவு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டு என்று சொன்னா இவர் அந்த வருஷ பூர்த்தியானதுல இவர் கொடுக்கக்கூடிய ஒரு அளவு இருக்குதே, தன்னிட்ட அதாவது தானியங்களை சேமிச்சு வச்சிருக்கிறார் சொன்னா இவர்கிட்ட ஒரு அளவு, அந்த எந்த அளவில் அவர் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் சொன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சத்து அவுசுக் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஹம்சத்து அவுசுக்னு சொன்னா இன்றைய நமது புழக்கத்திலே 612 கிலோகிராம், 5 வசக்குகள் என்று சொன்னால் 612 கிலோகிராம் தான் இந்த அதாவது ஜக்காத் ஜுரு வசிமார் அப்படின்னு சொன்னா தானியங்கள் பழங்கள் சேமிக்க வைக்க முடியுமான அளக்க முடியுமான தானியங்கள் பழங்கள். இந்த தானியம் பழம் ரெண்டுல நீங்க பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிச்சது அவங்கட காலத்துல இருந்தது கோதுமை, அத போல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இந்த திராட்சை பழம் காஞ்சி போனிச்சுன்னு சொன்னா ஜபீபாக மாறுமே, இந்த திராட்சை பழம் கோதுமைகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல டைரக்டாக சொல்லியிருக்கிறார்கள். தானியங்களை பொறுத்த, தானியங்களும் பழங்களை பொறுத்த மட்டும் இல்ல, எதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகும் என்றதை நாங்க அளக்கிறதாக இருந்தேன்னு சொன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தானியம் எல்லா மக்களாலும், ஏன்னா நம்ம வாழக்கூடிய நவீன உலகம் சாதாரணமாக ஒரே நாள்ல அழிஞ்சு போகக்கூடிய பழங்களையே மாசக்கணக்கில் சேமிச்சு வைக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்குது. அது வந்து அந்த இத்திஹார்ல வராது, சேமிக்கிறதுல வராது, எல்லா மக்களாலையும் லேசாக சேமிக்கக்கூடியதாக இருக்கணும். உதாரணமாக இப்ப நெல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நெல்லை நம்ம வெட்டிக்கிட்டோம், வெட்டி அதுக்குரிய அந்த கதிர் எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்வார்கள், காய வைத்து சாக்கிலே போட்டு கட்டி வச்சிருவார்கள், வருஷ கணக்கில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன அதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒரு பதப்படுத்தல் வேலைகளும் அந்த இடத்துல செய்யப்படுறது கிடையாது. அதே போலதான் இந்த மாதிரியான மக்கள் உணவாக பயன்படுத்தக்கூடிய சேமிக்க எல்லோராலும் சேமிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நிறுவை அளவை இரண்டிலேயும் வித்தியாசம் இருக்குது, நிறுவை அல்ல அளந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த தானியங்களாக இருக்கும் சொன்னால் அது 612 கிராம் அடைஞ்சிடுச்சு சொன்னா அதுக்கு ஜக்காத்து கடமையாக, எனவே அவர் ஜக்காத்து நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தானியங்களுக்கான ஜக்காத்து கொடுப்பதற்கான அளவு என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல தங்கத்துக்கான ஜக்காத்தை நாங்க பார்த்தோம். அதே போல உருது திஜாராவை பொறுத்த மட்டும் இல்ல, இப்ப நாங்க பார்த்தது ஒட்டகத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அடுத்ததாக நான் கால்நடைகள்ல பார்க்கணும். 100க்கு 2.5 வீதம் தான் நாங்க பின்னால் அந்த வீத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல உருது திஜாராவை பொறுத்த மட்டும் இல்ல, வியாபார பொருட்களை பொறுத்த மட்டும் இல்ல, அந்த வியாபார பொருட்கள் வந்து என்ன செய்யும் சொன்னால், அதுவும் நூத்துக்கு ரெண்டரை வீரம் கணக்கு பார்த்து, எப்படி தங்கம் வெள்ளிக்கு நாங்க கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டுமோ அதே போலதான் இந்த உருதுல் திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வியாபார பொருட்களுக்கும் ஜகாத்து நிறைவேற்றுவதற்கான அளவு என்னன்னு சொன்னா நூற்றுக்கு இரண்டரை வீதம், வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா நூற்றுக்கு இரண்டரை வீதம் கணக்கு பார்த்து அதுக்கான ஜகாத்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய சரியான ஒரு செய்தி, அளவு சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியாக இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த கால்நடைகளுக்கான ஜகாத்து அளவை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிசாபுல் இபில், அதாவது ஒட்டகம், அஞ்சு ஒருத்தர் ஒட்டகம் வளர்க்கிறாருன்னு சொன்னா அஞ்சு ஒட்டகம் ஒருத்தர் வஞ்சிட்டு சொன்னா அதிலிருந்தான் அவருக்கு ஜக்காத்துக்கான அஞ்சு ஒட்டகம் ஒருத்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆடு அவர் ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அதே போல மாடு வச்சிருக்கிறாரு, முப்பது மாடு அவர்கிட்ட வந்துட்டுன்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்ய வேண்டும், முப்பது மாடு அவர்கிட்ட கிடைச்சிட்டு சொன்னா அதுக்கு பிறந்த அவருக்கு ஜகாத்து கடமையாகிறது. அதே போல நாற்பது ஆடு, ஆடு ஒருத்தர் வளர்க்கிறாரு, ஆட்டு மந்த வச்சிருக்கிறாரு, நாற்பது எண்ணிக்கையை அதை அடைஞ்சிட்டு சொன்னா அதிலிருந்து தான் அவருக்கு என்ன செய்கிறது, ஜக்காத்துக்கான அந்த நிசாபு சரியான அளவு வந்து ஒட்டகத்தில் அஞ்சு ஒட்டகம் ஒருத்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னா அவரு ஜக்காத்து வாஜிபாக இருக்கிறது. அதே போல மாட்டை பொறுத்த மட்டும் ஒருத்தர் மாட்டு வளர்த்து அது பெருகி முப்பது அடைஞ்சிட்டு சொன்னா அது அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. ஆட்டை பொறுத்த மட்டும் ஆட்டு ஒருத்தர் மந்தையை வச்சு அது நாற்பது அடைஞ்சிட்டு சொன்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. இன்றைய பாடத்தை பொறுத்த மட்டும் நாங்க இந்த ஜக்காத்து என்னென்ன பொருட்கள்ல வாஜிபாகிறது என்பதைதான் நாங்க இதுல பாக்குறோம். அதோட எக்ஸ்ட்ராவாகத்தான் இந்த அளவுகளையும் முதல்ல என்னென்ன அளவுகள் நம்ம தெரிஞ்சிருக்கோன்ற அடிப்படையில் தான் மேலதிகமாக இந்த செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதை நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டும். அடுத்ததாக நாங்க ஒட்டகத்தை எடுத்து பார்ப்போம் சொன்னா, ஒட்டகம் நான் ஏறத்துறை சொன்னேன், அதுக்கான அடிப்படையான அளவு வந்து ஒருத்தர் ஒட்டகம் வச்சிருக்கிறாரு, அஞ்சு ஒட்டகம் அவருக்கு வந்துட்டு சொன்னா அதுலிருந்து பெருக பெருக என்ன செய்கிறது, அதுக்கான அஞ்சு ஒட்டகம் வச்சுட்டு சொன்னா ஒருத்தர் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் ஒட்டகம் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து எந்த ஜக்காத்தும் அவரு கிடையாது. அஞ்சுல அஞ்சு ஒட்டகத்தை அவர் ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை வளர்க்கிறாரு, அஞ்சு வரைக்கும் வந்துட்டு சொன்னா அஞ்சுல இருந்து ஒன்பது ஒட்டகம் ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆடு அவர் கொடுக்க வேண்டும். அதே போல பத்துல இருந்து ஒட்டகம் ஒருத்தர் வச்சிருக்கிறார்னு சொன்னா ஃபீஹா ஷாத்தான், இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகம் சம்பந்தமான அளவுகளை ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மேலதிகமான செய்தியாகத்தான் இந்த செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல மாடு, மாட்டில் நம்ம எப்படி ஜகாத்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு மாடு வச்சிருக்கிறாரு, முப்பது மாட்டை அவர் வச்சிருக்கக்கூடிய மாடு பெருகி முப்பது என்ற அளவு அடைஞ்சிட்டு சொன்னா அப்பதான் அவருக்கு என்ன செய்யறது, ஜக்காத்து கடமையாகிறது. முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒருத்தர் மாடு வச்சிருப்பாருன்னு சொன்னா அதுல அந்த அளவுல இருந்தான் அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது என்பதை பார்க்கணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாடுகள் என்னென்ன ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஆற்றுல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு ஆட்டை வளர்க்கிறாரு, அந்த மந்தை ஒன்றிலிருந்து நாற்பதுக்கு பெருகிட்டு முப்பத்தொன்பது இருக்குன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாகாது. நாற்பது அடைஞ்சிட்டு சொன்னா நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் ஒரு ஆடு அவர் வழங்க வேண்டும். அதே போல நூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருநூறு வரைக்கும் இரண்டு ஆடுகள் அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்து சம்பந்தமான செய்தியாக இருக்கிறது, அளவை சம்பந்தமாக. அப்ப எனவே நாங்க இதுவரைக்கும் பார்த்ததை சாரம்சமாக பார்ப்பதாக இருந்தா, ஜக்காத்து வாஜிபாகக்கூடிய பொருட்கள் என்ன பொருட்கள், நாலு பொருட்களை நாங்க பார்த்தோம். அதுல முதலாவது கால்நடைகள். அந்த கால்நடைகள் என்ன, ஒட்டகம், ஆடு, மாடு போன்றவைகள்ல இஸ்லாம் நமக்கு ஜக்காத்தை வாஜிபாக்கியிருக்கிறது. அதுக்குரிய நிசாப ஒரு வருஷம் பூர்த்தி ஆகி அதுக்குரிய அளவை கொடுக்கக்கூடிய அந்த அளவு அதை அடைஞ்சிட்டு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக நாங்க பார்த்தது ஜக்காத்து கடமையாகக்கூடிய வைகள்ல தானியங்கள் சேமிக்க முடியுமான பழங்கள். இந்த தானியங்களும் பழங்களையும் பொறுத்த மட்டும் இது அளக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். அடுத்ததாக எல்லோராலும் இலகுவாக சேமிக்கக்கூடிய அமைப்பிலே இருக்க வேண்டிய உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இந்த பொருட்கள். இதுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஜகாத்தை வாஜிபாக்கி இருக்கிறார்கள். அது இஸ்லாம் ஜகாத்தை நமக்கு கடமையாக்குறது. மூன்றாவதாக அதாவது தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி அதுக்கு ஈடாக பயன்படுத்தக்கூடிய இன்றைய நவீன புழக்கத்தில் இருக்கக்கூடிய அவுராக நக்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாணயங்கள். இந்த நாணயங்களை பொறுத்த மட்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும், நூத்துக்கு 2.5% ஜகாத்து வழங்க வேண்டும். அடுத்ததாக உருது திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபார பொருட்கள். இந்த வியாபார பொருட்களுக்கும் எப்படி நாங்க தங்கம் வெள்ளிக்கு அளவு கணப்பிட்டு நாங்க 2.5% வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா 2.5% உதாரணமாக வியாபார பொருட்களை பொறுத்த மட்டும் சுருக்கமாக நான் சொல்றேன், வியாபார பொருட்கள் ஒருத்தர் வியாபாரத்துக்கான பொருட்களை வச்சிருக்கிறான்னு சொன்னா வருஷம் பூர்த்தியான பொருள் அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அதுல கடன்கள்லாம் கழிச்சு அந்த சரி அந்த இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் அவர் கணக்கு பார்த்து அதுக்கு அவர் எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும் சொன்னா வருஷம் பூர்த்தியான பின்னர் 2.5% தான் அவர் ஜகாத்து வழங்க வேண்டும் என்பது. அப்ப எனவே இஸ்லாம் நமக்கு ஜகாத்து கடமை அளிக்கக்கூடிய இந்த 4 வகைகள், இந்த பிரதான 4 வகைகள் தான் இஸ்லாம் நமக்கு ஜகாத்தை கடமையாக்கி இருக்குது. இதுல எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ரிகாஸ் என்று சொல்லக்கூடிய என்ன இந்த புதையல் சொல்லுவாங்களே, புதையலை பொறுத்த மட்டும் இதுல நாங்க நேரத்தோட பார்த்த இந்த பஹீமத்துல் அன்ஹாம் இந்த அதாவது கால்நடைகள், அதே போல இந்த வியாபார பொருட்கள், தங்கம் வெள்ளி போன்றவற்றுக்கான ஜகாத்த வருஷம் பூர்த்தியானே நம்ம கொடுக்கணும். ஆனா பழங்கள் தானியங்களை பொறுத்த மட்டும் இல்ல, அல்லாஹு தஆலா சொல்றான் வஆத்து ஹக்கஹு யோம ஹசாதி, அதனுடைய அந்த நம்ம எப்போ அதை அறுவடை செய்யறோமோ அறுவடை செஞ்ச உடனே நாங்கள் அதுக்குரிய அந்த ஜகாத்தை கணக்கிட்டு நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஜகாத்து வழங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது. அதே போல இந்த புதையலை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஹுமுஸ் சொன்னாங்க, 5% என்ன செய்ய வேண்டும், அதாவது ரிகாஸ் என்று சொல்லக்கூடிய புதையல்களை பொறுத்த மட்டும் புதையல் எடுக்கிறார்னு சொன்னா 5% அது அவருக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்ப எனவே இந்த கால்நடைகள், அதே போல இந்த தானியங்கள் பல வகைகள், உருது திஜாரா என்று சொல்லக்கூடிய வியாபார பொருட்கள், அதே போல தங்கம் வெள்ளி, எக்ஸ்ட்ராவாக நாங்க பார்த்தது இந்த ரிகாஸ் என்று சொல்லக்கூடிய புதையல். இதுல இன்னும் சில பொருட்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருக்கு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அசல் தேனில் ஜக்காத் இருக்குதா இல்லையான்னு சொன்னா தேனில் ஜக்காத் இல்லை என்பதுதான் சரியானதே, என்ற தேனில் ஜக்காத் இருப்பதாக வரக்கூடிய அந்த செய்திகள் வந்து ஆதார பூர்வமற்ற செய்தி. இது சுருக்கமாக ஜக்காத் சம்பந்தமாக எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் ஜக்காத்தை அறவிடுறது என்பது சம்பந்தமான அடிப்படையான ஒரு பகுதி. இதுல இந்த நவீன காலத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இன்றைக்கு வியாபாரம் பல அமைப்பில் பெருகி இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தா ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இன்னும் பல வகையில இன்றைக்கு நவீன முறையில வியாபாரம் பெருகி இருக்கிறது. அப்ப இதுல ஜகாத் சம்பந்தமான கரண்டாக இருக்கக்கூடிய சில மசாயில்கள் இருக்கிறது. அதை நாங்கள் இது ஜகாத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய நடைமுறையோடு நிறைய தொடர்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வச்சு தீர்வு காண வேண்டிய பல நவீன பிரச்சனைகள் உள்ளா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மசாலா என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் அதாவது தொகுப்பாக இன்ஷால்லா எங்களுடைய இந்த தர்பியாவுடைய கடைசி அமர்வில் 8வது வாரத்திலே அது சம்பந்தமான விசேட அமர்வு ஒன்று வைக்கப்படும். அதில் இன்றைய நவீன ஜக்காத்து சம்பந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம எப்படி காண்றது, என்ன அந்த நவாசில்களுக்கு என்னென்ன முடிவுகளை நம்ம எடுக்கலாம் என்பது சம்பந்தமான முழு விளக்கம் உங்களுக்கு தரப்படும். இதிலே உங்களுக்கு சொல்லப்படுறது அடிப்படைகள் மாத்திரம்தான். இன்ஷால்லா மற்றைய வகுப்புகளில் இதனுடைய தொடரை நாங்கள் இன்ஷால்லா வச்சுக்கொள்வோம்.